இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று அல்லாஹுவினால் அருளப்பட்ட இந்த மூன்று வசனங்களை கொண்ட சூறாவாகிறது. குர்ஆனுடைய கருத்துக்கள் சாரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிறிய சூறாவாக அருளப்பட்டிருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அல்லாஹத்தாலா உள்ளடக்கி இந்த சிறிய வாசகத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்து இந்த சூரா இறங்கிய பின்னால் சஹாபாக்களில் இரண்டு மனிதர்கள் சந்தித்துக் கொண்டால் ஒருவர் மற்றொருவருக்கு இந்த சூறாவை ஓதி காட்டாமல் அங்கிருந்து நகர்ந்து செல்ல மாட்டார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒருவர் மற்றொருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த சூறாவில் அல்லாஹுத்தாலா உணர்த்துகின்றான். ஆகவே ஒவ்வொருவரும் இதனை சொல்லிக் காட்டக்கூடியவர்களாக, மற்றவருக்கு சொல்லிக் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், லவ் தத்பரன்னா சுஹாதிஹி சூரா லவசஅதுஹும், இந்த சூறாவை மனிதர்கள் சிந்திப்பார்களானால், இந்த சூறாவின் கருத்துக்களை மனிதர்கள் சிந்தித்து பார்ப்பார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா துறைக்கும் இது போதுமானதாக அமைந்திருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அப்படி எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி அல்லாஹுத்தாலா இதிலே சொல்லி காட்டுகின்றான். வல் ஆஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹுத்தாலா ஆரம்பிக்கின்றான். அல்லாஹுத்தாலா ஒரு விஷயத்தை சத்தியமிட்டு சொல்லுகின்றான் என்று சொன்னால், பல இடங்களிலே குர்ஆனிலே பல பொருள்களின் மீது சத்தியமிட்டு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுத்தாலா எல்லா பொருள்களின் மீதும் சத்தியமிட்டிருக்கின்றான். சூரியன் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக என்றெல்லாம் சொல்லுகின்றான். அதே போன்று பூமியில் உள்ள பல பொருள்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான். சத்தியமாக என்று சொல்லி அதற்கு பின்னால் ஒரு விஷயத்தை அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டிருக்கின்றான் என்றால், சத்தியம் செய்த அந்த விஷயத்திற்கும் சத்தியம் செய்யப்பட்ட விஷயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்பதாக பொருளாகும். இங்கே அல்லாஹுத்தாலா வல்லாசிரி காலத்தின் மீது சத்தியமாக என்பதாக சொல்லி காட்டி அந்த சத்தியத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான். இப்பொழுது மனிதன் நஷ்டத்தில் இருப்பதற்கு காரணம் காலம் என்பதாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான். காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லியதின் நோக்கம் மனிதன் காலத்தை சரியாக பயன்படுத்தாத காரணத்தால் அவன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்ற கருத்தை சொல்லி காட்டுகின்றான். இதை மனிதர்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் உள்ளடக்கி இங்கே சொல்லுகின்றான். காலம் இருக்கின்றதே அது மனிதனுக்கு மிக பொன்னானதாக அருளப்பட்டிருக்கின்றது. தமிழிலும் நாம் சொல்லுவோம் அல்லவா, காலம் பொன்னானது என்பதாக. அதுபோன்று அல்லாஹுத்தால காலத்தை மிக அற்புதமானதாக வழங்கி இருக்கின்றார். நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் கடந்து விட்டால் இனி எப்பொழுதுமே அந்த காலம் வராது. நமக்கு நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் கடந்து விட்டது என்று சொன்னால் இனிமேல் இந்த காலம் எப்பொழுதுமே வராது. கியாமத்து நாள் வரைக்கும் வராது, அதுக்கு பிறகும் வராது. ஆகவே இருக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்த வேண்டும். சொர்க்கவாசிகளுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது என்று ஹதீஸ் ஷரீஃபிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது சொர்க்கவாசிகளுக்கு. ஆனால் ஒரே ஒரு கவலை இருக்குமா, ஏதாவது ஒரு நேரத்திலே தஸ்பீஹ் செய்யாமல் விடப்பட்ட வெறும் காலம் இருக்கின்றதே, அந்த காலத்தை பற்றி கவலைப்படுவார்களா? அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யாமல், ஜிக்ர் செய்யாமல் கழிந்து விட்ட காலத்தை பற்றி கவலைப்படுவார்கள். ஆகா, கொஞ்ச நேரம் அங்க பேசிக்கிட்டே இருந்தேன், அந்த நேரத்தில் தஸ்பீஹ் செஞ்சிருந்தா எனக்கு இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்குமே, இவ்வளவு பாக்கியம் இந்த இடத்துல கிடைச்சிருக்குமே என்று கவலைப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு தஸ்பீஹ் செய்தால் அல்லாஹுத்தாலா அங்கே ஒரு சொர்க்கத்திலே ஒரு இடத்தை நமக்கு பதிவு செய்து வைக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேராஜுக்கு போயிருந்த நேரத்திலே பல நபிமார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் பூமிக்கு திரும்பி சென்ற பின்னால் உங்களுடைய உம்மத்தினருக்கு என்னுடைய சலாம் சொல்லுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது நாம் பதில் சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்ட சலாம் எல்லாம் கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்கன்னா நம்ம பதில் சொல்லணும். இப்போ இதுக்கு முதல்ல பதில் சொல்லியிருந்தா சரியா போச்சு, இது வரைக்கும் பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னா கேள்விப்பட்ட உடனே சலாமுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்றது வாலைக்கும் சலாம் சொல்லக்கூடாது. ஒருத்தர் பதில் நேரடியாக சலாம் சொன்னா தான் வாலைக்கும் சலாம்னு சொல்லணும். ஒருத்தர் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லணும்? வாலைக்க வாலைஹி சலாம், அல்லது வாலைக்க வாலைஹிமு சலாம், உங்களின் மீதும் அவரின் மீதும் சாந்தி உண்டாவதாக, சலாம் உண்டாவதாக என்று பதில் சொல்லணும். ஆக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நமக்கு பதில் சொல்லி சலாம் சொல்லிவிட்டு இருக்கின்றார்கள். சலாம் சொல்லி சொல்லி சொல்லிவிடுங்கள் என்பதாக சொல்லிய பின்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சொர்க்கம் இருக்கின்றதே அது காலியான பூமியாக தரையாக இருந்து கொண்டிருக்கின்றது, நல்ல வளமுள்ள தரையாகவும் இருக்கின்றது. தண்ணீர் வளம், நீர் வளம், நில வளம் கொண்டதாக இந்த சொர்க்கத்தினுடைய தரை இருக்கின்றது. உங்களுடைய உம்மத்தினரிடத்திலே சொல்லி அதிலே பயிரிடச் சொல்லுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்பி இருக்கின்றார்கள். அதாவது ஹதீஸினுடைய கருத்து இது, உங்களுடைய உம்மத்தினிடத்தில் சொல்லி பயிரிடச் சொல்லுங்கள். இந்த நிலத்திற்கு பயிர் எது என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற திருக்களிமாக்களாகும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு மனிதன் ஒரு சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் நம்முடைய பெயரிலே ஒரு மரம் அங்கே நடப்படுகின்றது. 100 தடவை சுபஹானல்லாஹ் என்று நீங்கள் சொன்னால் 100 மரம் நடப்படுகின்றது. 1000 தடவை சொன்னால் 1000, அதாவது அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அத்தனை மரங்கள் நடப்பட்ட அந்த இடம் இருக்கின்றது, விசாலமான இடம், அந்த இடத்திற்கு சொந்தக்காரராக நாம் ஆகிவிடுகின்றோம் என்று பொருள். நாம் அங்கே சென்ற பின்னால் அந்த இடத்திற்கு சொந்தக்காரராக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதனை சொல்லி காட்டுகின்றான். சரி, அவ்வளோ இடத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ மரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. அப்படி அவ்வளோ மரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, அவ்வளோ பெரிய இடத்தை தர்றான் அப்படின்னு சொன்னா ஒரு மூமினான மனிதனுக்கு, அல்லாஹுவை ஜிக்ர் செய்த தஸ்பீஹ் செய்த மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மதிப்பை காட்டுவதற்காக வேண்டி அவ்வளோ பெரிய இடத்தை தர்றோம். ஒரு சாதாரண ஒரு சின்ன மூமினுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மூமினுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாளிகை, அந்த மாளிகையினுடைய அளவு 60 மைல் சுற்றளவு கொண்டதாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சாதாரணமான மூமினான மனிதனுக்கு அதிலே எவ்வளவு உயர்ந்து செல்லுகின்றாரோ அவ்வளவு அதிகமாக. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், சொர்க்கத்தில் கடைசியில போகக்கூடிய ஒரு மனிதனுடைய பெயர் எனக்கு தெரியும், ஆலயம் தெரியும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் கடைசியா போகக்கூடிய மனுஷன் எனக்கு தெரியும். அந்த மனிதன் என்ன பண்ணுவானா, அல்லாஹு தஆலா சொர்க்க நரகத்திலிருந்து அந்த மனிதனை வெளியாக்கி, கடைசியில் நரகத்திலிருந்து வெளியாகி போவாங்க சில மனிதர்கள், நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு அந்த மனிதனை கொண்டு போய் சொர்க்கத்துக்கு ஓரத்துல வெளியே வச்சிருப்பான் அல்லாஹு தஆலா. அதாவது ஆராஃப்னு ஒரு இடம் இருக்குது, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடைப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துல கொண்டு போய் அல்லாஹு தஆலா வச்சிருப்பான். அவனுடைய அந்த மனிதனுடைய முகத்தை நரகத்தின் பக்கம் திருப்பி வச்சிருப்பான், சொர்க்கத்தின் பக்கம் பார்க்க முடியாத அமைப்பு அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்படியே நரகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான், நரக வேதனை இருக்காது, நரகத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த பின்னால அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ், ரொம்ப காலமா இந்த நரகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் முகத்தை இந்த பக்கம் திருப்பி வச்சிரு, சொர்க்கத்தின் பக்கமா திருப்பி வை அப்படின்னு சொல்லிக்க. உடனே அல்லாஹால ஒரு மலக்க அனுப்புவான், சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி வச்சுட்டான், வேற ஒன்றும் கேட்க மாட்டேன் நீ, வேற ஒன்றும் எனக்கு வேண்டியது இல்லை, இந்த நரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே பயமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அதான் திருப்பி இப்படி திருப்பி வச்சிரு சார். சரி, அல்லாஹாலாவுடைய உத்தரவு படிக்க அந்த மலக்கு அப்படி திருப்பி வச்சிருவார். வேற அவனா திரும்ப முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க, திரும்ப முடியாது. அல்லாஹத்தாலா எப்படி வச்சிருக்கானோ அப்படித்தான் அங்க நடைபெறும். ஏன்னு கேட்டா அங்க தலகையில நடப்போம், அதாவது தலையால் மனிதன் நடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இதை சொல்லிய பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, தலையில எப்படி மனுஷன் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, உலகத்துல இருக்கும்போது காலால் நடக்க வச்சானே அவன் தானே தலையில் நடக்க வைப்பான் அப்படின்னு, அதுவும் முடியும் அல்லாஹத்தாலாவன். ஆக அப்படி திருப்பி வச்சிருவான் அல்லாஹத்தாலா. கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் அப்படியே சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர், அங்கே நடைபெறக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். இருந்தாலே கடைசியில் கொஞ்சம் நாள் கழிச்சோன்னா அல்லாஹ் தஆலாட்ட கேட்பார், யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் அந்த வாசப்படி ஓரத்துலையாவது என்ன கொண்டு போய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். சரி, அந்த மலக்கு அதே மலக்கு திரும்பி வருவார், நீ முதல்ல வந்து சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி வச்சா போதுன்னு சொன்னே, இப்போ ஓரத்தில் கொண்டு போய் வைக்க சொல்றியா, இல்லை இது மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும், நான் இனிமேல் வேற ஒன்றும் கேட்க மாட்டேன். சரி, அதே மாதிரி அல்லாஹுடைய உத்தரவுப்படி அவர் அங்கே கொண்டு போய் வச்சிடும். கொஞ்ச நாள் அப்படியே இருப்பார்.
அந்த சொர்க்கத்துடைய வாசப்படியார்களே இருப்பார், உள்ள போக முடியாது இருக்கு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே மறுபடியும் அல்லாஹத்தால் அடக்கவ யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு உள்ள போகக்கூடிய பாக்கியத்தை கூட எனக்கு வேற எதையும் கொடுக்காட்டோ உள்ள போய் பார்க்கறதுக்காக அனுமதி கொடுக்குது. அப்புறம் அதே மலக்கு அனுப்புவான், என்ன நீ ஒன்று முதல்ல எனக்கு வாக்குறுதி கொடுத்தியே, நீ என்ன இப்படி செய்யறே அப்படின்னு. இல்லை இல்லை, உள்ள போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டா போதும், வேற ஒன்றும் கேட்க மாட்டேன். அப்போ அல்லாஹத்தாலா அந்த மலக்கின் மூலமாக சொல்லப்படும், சரி நீ உள்ளே செல்லு, உனக்கு நீ உலகத்திலிருந்து பாரு, அந்த உலகத்தினுடைய பூமியுடைய உருண்டையை போன்று பன்மடங்கு விரிவான சொர்க்கம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது போ என்பதாக அல்லாஹால சொல்லுவான். அவன் தான் அந்த ஆள் தான் கடைசியில சொர்க்கத்துக்கு போறவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடைசியில போறவருக்கு இந்த உலகத்தை போல பல மடங்கு என்று சொன்னா முதல்ல போனவங்களுக்கு எவ்வளவு பெருசு இருக்கும். ஆக அல்லாஹால மிக விசாலமான கருணை உடையவன். அதனால மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது காலத்தை பயன்படுத்தாததன் காரணமாக மனிதன் நஷ்டத்தில் ஆகி விடுகின்றான். அந்த காலத்தை நம்ம பயன்படுத்தணும். ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்றதுக்கு நேரம் கிடைச்சுனா சுபஹான் அல்லாஹ் சொல்லிடணும். அந்த சுபஹான் அல்லாஹ்வுக்கு இந்த உலகம் உலகத்தை போல் உள்ள எந்த பொருளும் ஈடாகாது, உலகத்தில் உள்ள எந்த பொருளும் ஈடாகாது சுபஹான் அல்லாஹ்வுக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பவனி போகின்றார்கள். அவங்களுக்கு நிறைய பரிவாரங்கள் பட்டாளங்கள் இருந்தன, மனிதர்கள், ஜின்கள், ஷைத்தான்கள், பறவைகள், மிருகங்கள், இப்படி எல்லா வகையான படைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. அத்தனை பரிவாரங்களோடும் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையாக அல்ல ஜிஹாதுக்காக வேண்டி பவனி அப்படி போறாங்க வெளியே. அவங்களுக்கு ஒரு போர்வை கொடுக்கப்பட்டிருந்தது, அதுல ஏறி எல்லாரும் உட்கார்ந்துக்குவாங்க. இந்த படைகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துக்குவாங்க. காத்துக்கு உத்தரவிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு போகும், ராக்கெட் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றன, அதாவது அதனுடைய காலை பயணம் ஒரு மாதத்தினுடைய தொலை தூரம், அதனுடைய மாலை பயணம் ஒரு மாதத்தினுடைய தொலை தூரம் என்பதாக அந்த விரிப்பை பற்றி அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். காத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் என்பதாக. அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த பரிவாரங்கள்லாம் போய் இப்படி வானத்துல பறந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு மலை அடிவாரத்துல ஒரு ஆபிது, பனி இஸ்ரவேலர்ல ஒரு ஆபிது உட்கார்ந்து இருந்தார். அவர் இந்த காட்சியை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியமான ஆட்சியை அல்லாஹால சுலைமானுக்கு கொடுத்திருக்கிறான், தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு என்ன அற்புதமான ஆட்சியை கொடுத்து விட்டான் என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னார். அந்த செய்தி இவருடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காதல விழுந்துருச்சு. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கீழே இறங்கி அந்த ஆபித இடத்துல போனாங்க. போய் சொன்னாங்க, நீங்க சொன்னதை நான் கேட்டேன், ஆனால் ஒரு மோமினான அடியான் இஹ்லாசான முறையில் சுபஹானல்லாஹ் என்று ஒரு தடவை சொல்லுவது தாவூதுடைய மகனாகிய சுலைமானாகிய எனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை விட ரொம்ப பெரியது என்பதாக சொன்னார்கள். ஏன்னு கேட்டா அந்த சுபஹானல்லாஹ் என்பது நிரந்தரமாக நீடித்திருக்கக்கூடியது. அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான், நிரந்தரமாக நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய சவாபுடையது, நன்மை உடையது. சுலைமானுடைய ஆட்சி அழிந்து விடக்கூடியது. ஆகவே அழிந்து விடக்கூடியது நிலைத்து நிற்கக்கூடியதை விட மிக அற்பமானதுதான் என்ற கருத்தை அங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்படி மனிதன் காலத்தில் ஒரே ஒரு சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுவது அவனுக்கு மிக அற்புதமானது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூமினான மனிதர்கள் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா காலத்தையும் ஜிக்ருடன் தஸ்வீஹுடன் கழிக்கக்கூடிய வழிவகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார். தஸ்வீஹ் என்ன, அதுக்கு ஒழு வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு சுத்தமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் கூட தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும். குர்ஆன் தான் ஓதக்கூடாது ஹராம், அவங்களுக்கு தஸ்பீஹ் செய்யணும். தஸ்பீஹ் எந்த நேரத்திலும் விதிவிலக்காக்கப்பட்டதல்ல, எல்லா நேரங்களிலும் தஸ்பீஹ் ஜிக்ர் உடையவனாக மனிதன் இருப்பதற்காக வேண்டி பல வழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. தெருவில் நீங்க நடந்து போறீங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை ஓதிக்கொள்ளுங்கள். கடை தெருவில் போறீங்க, அது ஷைத்தான் குடியிருக்கக்கூடிய இடம், பல்வேறு மனிதர்கள் அல்லாஹ் அல்லாத பொருளை வணங்கப்படக்கூடிய இடமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த இடத்துல அல்லாஹுவை தௌஹீதை சொல்லி காட்டக்கூடிய கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா என்ற அந்த நான்காவது கலிமாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இதுவெல்லாம் அந்த நேரத்தை ஜிக்ருடைய நேரமாக கழிப்பது, தெருவிலே நடந்து செல்லக்கூடிய நேரத்தை, கடை தெருக்களிலே நடந்து செல்லக்கூடிய நேரத்தை, கடையிலே உட்கார்ந்திருக்கும் போதும் கூட நீங்கள் ஜிக்ருடையவர்களாக இருங்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த நேரத்தை ஜிக்ருடைய நேரமாக ஆக்கிக் கொள்வது, அதுக்கு ஒரு பெரிய சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்கு ஒரு தனி நேரத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இருக்கக்கூடிய நேரத்தை வாய் மூடி இல்லாமல், வீண் பேச்சு இல்லாமல் ஜிக்ருடைய நேரமாக அதனை கழிப்பது. மஸ்ஜிதிற்குள்ளே வருகின்றீர்கள், இன்ன துஆவை ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹும் அஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக்க என்ற துவாவை ஓதிக்கொள்ளுங்கள். ஜிக்ர் உடையவர்களாகவே நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழையுங்கள். ஜிகர் உடையவர்களாகவே நீங்கள் வெளியே செல்லுங்கள். அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக்கு அபுவாப ஃபபலிக்க என்று ரிஸ்குடைய வாசலை திறந்து விடு என்று கேட்டுக்கொண்டே வெளியே செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். சிறுநீர் கழிக்க செல்லுகின்றீர்கள், அங்கே ஒரு துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் சைத்தானுடைய ஊசாட்டங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி. மலம் கழிக்க செல்லுகின்றீர்கள், அங்கே துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். வீட்டுக்குள்ளே நுழைகின்றீர்கள், அங்கே துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், எவர் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹு தஆலாவுடைய பெயரை சொல்லி, லா ஹவ்ல வ லா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி உள்ளே நுழைகின்றாரோ, பிறகு உள்ளே நுழைந்த பின்னால் சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுகின்றாரோ, அந்த மனிதரை பார்த்து ஷைத்தான் தன்னுடைய சகாக்களை கூப்பிட்டு சொல்லுகின்றான், இன்று இரவு இந்த வீட்டிலே நமக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, வாருங்கள் போய்விடலாம் என்று ஷைத்தான் தன்னுடைய சகாக்களோடு வெளியேறி விடுகின்றான். எவர் ஒருவர் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது இப்படி சொல்லாமல், சாப்பிடும் பொழுதும் அல்லாஹுடைய பெயரை சொல்லாமல் சாப்பிட்டு விடுகின்றாரோ, அப்பொழுது ஷைத்தான் தன்னுடைய சகாக்களிடத்தில் சொல்லுகின்றான், இன்று இரவில் தங்குவதற்கு இந்த வீட்டிலே நமக்கு இடம் கிடைத்து விட்டது, தாராளமாக தங்கலாம் என்பதாக சொல்லி ஷைத்தான் தன்னுடைய கூட்டத்தாரோடு அங்கே தங்கிவிடுகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே ஜிக்ர் என்பது அது அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைப்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தீமைகள் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுவதற்கும் அந்த ஜிக்ர் காரணமாக ஆகின்றது என்பதை நபி அவர்கள் அங்கே குறிப்பிடுகின்றார். ஆக இப்படி எல்லா நிலைகளும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அது கொஞ்சம் உணர்வு, அந்த சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம். ஆக மனிதன் காலத்தை நஷ்டப்படுத்துவதின் காரணமாக, காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளாததின் காரணமாக நஷ்டமாக இருக்கின்றான் என்ற கருத்தை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான். அதனால்தான் காலத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படி இந்த காலத்தை அல்லாஹால படைத்தான், சென்ற காலத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக இதுவரைக்கும் உள்ள காலம் எப்படி கழிந்திருக்கின்றது, நல்லவர்களுக்கு எப்படி காலம் கழிந்தது, தீயவர்களுக்கு எப்படி காலம் கழிந்தது, இந்த காலத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் சிந்திக்க வேண்டும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கையின் நிலை என்ன, அந்த காலம் எப்படி இருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நம்ரூத் இருந்தான், கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், கட்டளை ஏற்றுக்கொள்ளாத அந்த நம்ரூதும் அவனை சார்ந்தவர்களும் எப்படி அழிவுக்குள்ளானார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் பொழுது நாம் நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இதே போன்று ஒவ்வொரு நபிமாரையும் சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தையும் அல்லாஹ், நபிமாருடைய காலத்தையும் சிந்திக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லியதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுடைய நாள்களை பற்றி இவர்களுக்கு நீர் உபதேசம் செய்வீராக, சொல்லி காட்டுவீராக என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுடைய நாள்கள், காலம் என்பது அல்லாஹுவை சேர்ந்தது. லா தசுப்பு தஹர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், காலத்தை திட்டாதீர்கள், இன்ன தஹர ஹுவல்லாஹ், காலம் என்பது அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் காலத்தை படைச்சான், அதே காலம் என்பது அல்லாஹ் தான், அதனால காலத்தை திட்ட, நாசமா போன காலம் இப்படி வந்திருக்கு, பஞ்ச காலம் வந்துருச்சு, நாசமா போச்சு என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா. குறிப்பாக பெண்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்குது, அதை திட்டாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஆகவே காலம் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஞாமத்து, மிக அற்புதமான ஞாமத்து, அந்த ஞாமத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் நஷ்டவாரிதம் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார். சரி, வல் அஸ்ரி என்று சொன்னால் காலம், மூன்று காலத்தையும் குறிக்கும், கடந்த காலம், நிகழ்காலம், இனிமேல் வரக்கூடிய காலம், எத்தனையோ காலம், காலத்தினுடைய எத்தனையோ சூழ்நிலைகள் மாறுபடக்கூடிய நிலையிலே காலங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன, நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வயதிலேயே நாம் பார்த்து இருக்கின்றோம். இதே போன்று இன்னும் எத்தனையோ சூழ்நிலை, மாறுபட்ட சூழ்நிலையிலே காலங்கள் வரும், அந்த காலத்தை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆக வல் அஸ்ரி என்று சொன்னால் மூன்று காலத்தையும் குறிக்கும். இன்னொரு கருத்து, அல் அஸ்ரி என்று சொன்னால், காலம் என்று சொன்னால் அந்த காலம் என்று பொருள் செய்கின்றார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். வல் அஸ்ரி என்று சொன்னால் அந்த காலத்தின் மீது சத்தியமாக, முதல்ல சொன்னது பொதுவாக காலத்தின் மீது சத்தியமாக, இப்பொழுது சொல்றது அந்த காலத்தின் மீது சத்தியமாக. எந்த காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தாங்களே அந்த 63 ஆண்டுகள், அந்த காலத்தின் மீது சத்தியமாக. இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இனிமேல் கியாமத்து நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த உலகத்திலே இனிமேல் வராது, அதுக்கு முதலும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில இருந்த காலத்தை போன்று ஒரு காலம் இந்த உலகத்தில் வரவே முடியாது, அப்படிப்பட்ட பொன்னான காலம், அற்புதமான காலம், அந்த காலத்தை போன்று வேறு காலம் கிடையாது. அதனால்தான் அந்த காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான். குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிராஜம் முனீரா, பிரகாசிக்கும் சூரியனாக நபியே உம்மை நாம் அனுப்பி இருக்கின்றோம் என்று ஒரு இடத்தில் சொல்லுகின்றான். பிரகாசிக்கும் சூரியன், சிராஜுங்கிறதுக்கு விளக்குன்னு அர்த்தம், ஆனா அந்த இடத்துல குர்ஆனுடைய முஹாதரா படிக்கு பழக்கப்படி சிராஜ் என்பதற்கு சூரியன், இந்த இடம் தவிர, இப்போது சிராஜன் முனீரா என்ற இந்த இடத்தை தவிர வேறு மூன்று இடங்களிலே சிராஜ் என்ற வார்த்தை வருகின்றது. அந்த மூணு இடத்திலையும் சூரியனை பத்தி தான் அல்லாஹு தஆலா சொல்றான். அதனால இந்த இடத்திலே சூரியன் என்று வைப்பதுதான் பொருத்தமான அர்த்தம் என்பதாக உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சூரியன் என்பதாக சொல்லுகின்றனர். எப்படிப்பட்ட சூரியன்? பிரகாசிக்கும் சூரியன், குளிர்ச்சி தரக்கூடிய சூரியன் என்பதாக அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீண்ட விளக்கத்தை கொண்டது. சுருக்கமாக அந்த காலம் என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்லி காட்டுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த உலகத்திலே தோன்றினார்களோ அப்பொழுது சூரியன் உதயமாகிவிட்டது என்று பொருள். அப்போ அப்படின்னா அதுக்கு முதல்ல உள்ள காலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் வரைக்கும் சூரியன் உதயமாகல, இருட்டா இருந்ததுன்னு அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உள்ள காலம் ஒரு இரவு, ஒரே ஒரு இரவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் இறக்கக்கூடிய காலம் வரைக்கும் 63 ஆண்டுகள் வரைக்கும் இந்த உலகம் சூரியனை கொண்டதாக இருந்தது. சூரியனுடைய ஒளிமயமான தன்மையை கொண்டதாக இருந்தது, ஒளியை கொண்டதாக இருந்தது. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்களோ உடனே இருட்டு உண்டாகிவிட்டது. இனிமேல் கியாமத்து நாள் வரைக்கும் இரவு தான், ராத்திரி தான். ஆக இந்த உலகம் முழுவதுமே தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் இரண்டு இரவுகளையும் ஒரு பகலையும் கொண்ட காலம். அந்த ஒரு பகல் எவ்வளவு? 63 ஆண்டுகள் தான் ஒரு பகல், மீதி எல்லா காலம் ராத்திரி, 20 இரவு தான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் காலத்திலே இந்த உலகத்திலே இருந்தார்கள், மீதி எல்லா காலமும் இரவு காலம் என்ற காரணத்தால் முந்திய நபிமார்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஒரு 100,000 நபிமார்களும் நட்சத்திரங்களாக இருக்கின்றார்கள். நட்சத்திரங்கிறது உலகம் பூராச்சுக்கும் வெளிச்சம் தராது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் தரும். அதே போல எல்லா ஒவ்வொரு நபிமாரும் குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு மட்டும், ஒரு இடத்திற்கு மட்டும், ஒரு பகுதிக்கு மட்டும் நபியாக இருந்தார்கள். இவங்க சூரியனாக இருக்கின்ற காரணத்தால் உலகம் முழுவதும் சூரியனுடைய வெளிச்சம் தெரிவதை போன்று ஆலம் முழுவதுக்கும் நபியாக ஆக்கப்பட்டார்கள். சிராஜன் முனீரா என்ற கருத்து, அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக ஒரே ஒரு விளக்கம் உங்களுக்கு இந்த காலத்தை பற்றி சொல்லுவதுனா, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வஃபாத் ஆகிவிட்டார்களோ, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்களோ அப்பொழுது உடனே இரவு உண்டாகிவிட்டது, சூரியன் மறைந்து விட்டது, இரவு உண்டாகிவிட்டது, இனிமேல் கியாமத்து நாள் வரைக்கும் இரவு தான். அதனாலதான் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஹாபி கன்னுஜும், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ராத்திரி காலத்துல நட்சத்திரம் தான் இருக்கும், சூரியன் இருக்காது. சூரியன் இருக்கக்கூடிய காலம் அந்த ஒரு காலம் தான், 63 ஆண்டுகள் மட்டும்தான். சரி, இவர்கள் நட்சத்திரங்கள். அதே போன்று அந்த நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள்னா நட்சத்திரங்களுக்கு என்ன அர்த்தம், எந்த ஹதீஸ் ஆதாரம் என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலமா உம்மத்தி காம்பியாய் பனி இஸ்ராயல், என்னுடைய உம்மத்திலே உள்ள உலமாக்கள் ஆலிம்கள் பனீ இஸ்ரவேலர்களுடைய நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள் என்பதாக சொல்லிக்க. இவங்க நட்சத்திரம் சொன்னா அவங்களும் நட்சத்திரம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே இருந்த காலம் இருக்குதே அதுதான் பகல் காலம், மீதி எல்லா காலமும் இரவு காலம் தான். 63 ஆண்டுகளை தவிர இரண்டு பகல்கள், இரண்டு இரவுகள், ஒரு பகலை கொண்ட காலம் தான் இந்த துனியா. ஆக அந்த காலம் வல் ஆசிரி, அந்த காலத்தின் மீது சத்தியமாக என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். ஒரு உயர்வான காலத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி மனிதனுடைய நஷ்டத்தை இங்கே விளக்குகின்றான். இது ஒரு அர்த்தம் வல்லாசிரி என்று சொன்னால். மற்றொரு கருத்து, மூன்றாவது ஒரு அர்த்தம், அசுருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. ஐந்து காலம் இருக்குது, ஐந்து தொழுகை, அதுல அசுருடைய தொழுகை இருக்குது இல்லையா, அந்த அசுருடைய தொழுகையின் மீது சத்தியமாக, அந்த நேரத்தின் மீது சத்தியமாக அப்படின்னாரு. ஏன் அசுர மட்டும் அல்லாஹு தஆலா சொல்றான் வைக்கணும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், ஐந்து தொழுகைகளின் மீது நீங்கள் பேணுதலாக இருங்கள், கண்காணிப்பாக இருங்கள், நடு தொழுகையின் மீதும் நீங்கள் பேணுதலாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். அந்த நடு தொழுகை எது என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன, 10 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன இமாம்களிடத்தில். அந்த 10 ரொம்ப முக்கியமான அபிப்பிராயம், பலரால் தெரிவிக்கப்படக்கூடிய அபிப்பிராயம், அசுருடைய தொழுகை என்பதால். ஏனென்றால் ஹந்தக் போர் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசுருடைய தொழுகை தவறிவிட்டது. ஹந்தக் அகழ் போருடைய நேரத்திலே அந்த அசருடைய தொழுகை தவறிவிட்டதின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஷ்ரிக்குகளுடைய குஃபார்களுடைய கபர்களிலே அல்லாஹு தஆலா நரக நெருப்பை நிரப்புவானாக என்று லானத் செய்தார்கள். அசுருடைய தொழுகையை அவர்களின் காரணமாக தவறிவிட்டது, அவருடைய கபர்களிலே நெருப்பை நிரப்புவானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்வா செய்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்வா செய்ய ரஹமத்துல்லில் ஆலமீனாக இருக்கக்கூடியவர்கள் பத்வா செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகை தவறிவிட்டது, மிக முக்கியமான ஒரு தொழுகை தவறிவிட்டது என்ற காரணத்தினால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி லாழ்நத்தை செய்தார்கள். எனவே அந்த முக்கியமான தொழுகை அதுதான் சலாத்து உஸ்தாவாக இருக்க முடியும், நடுத்தொழுகையாக இருக்க முடியும் என்பதாக கருதி இப்படி பல கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே அந்த அசருடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த தொழுகையின் மீது சத்தியமாக, அந்த நேரத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி இன்னும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஆக மனிதன் நஷ்டத்தில் இருப்பது இந்த காலத்தை நேரத்தை பயன்படுத்தாததின் காரணமாக என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனித இனம் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து இன்னல் இன்சான என்று சொன்னால் நிச்சயமாக மனிதர்கள் அனைவருமே, ஒரு ஆளும் கூட பாக்தி கிடையாது, எல்லாருமே நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். பிறக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா பொதுப்படையாக சொல்லிவிட்டு லஃபி ஹுஸ்ரின், மிக நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்பதாக உறுதியிட்டு சொல்லி காட்டுகின்றான். லஃபி அந்த ஃபி ஹுஸ்ரின் அப்படின்னா நஷ்டத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். லஃபி ஹுஸ்ரின் ஒரு லாம போட்டவுடனே நிச்சயமா நஷ்டத்தில் இருக்கிறான் அர்த்தம். முன்னால ஒரு நிச்சயம், இன்ன அப்படின்னா அது ஒரு நிச்சயம், உறுதி, உறுதியாக மனிதனாகிறவன் உறுதியாக நஷ்டத்தில் இருக்கின்றான், நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று இரண்டு விதமான அழுத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த வாசகத்தில். சரி, இல்லல் லவீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸ், நான்கு விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களை தவிர மற்ற எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், எல்லாத்தையும் நஷ்டத்திற்காகன்னு சொல்லிட்டு நாலு நாலு குணங்கள் உடைய மனிதனை தவிர, நாலு தன்மைகள் உள்ள மனிதரை தவிர. அந்த நாலு தன்மை என்ன? ஒன்னு ஈமான், ரெண்டாவது சாலிஹான அமல், மூணாவது வத்தவாசோ பில்ஹக்கி, சத்தியமான உண்மையான விஷயங்களை கொண்டு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடியவர், உபதேசம் செய்து கொள்ளக்கூடியவர். வத்தவாசோ பிஸ்ஸபர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளக்கூடியவர். இந்த நான்கு நபர்களை தவிர, நான்கு குணங்களை கொண்ட நபரை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கின்றார். இந்த நான்கு தன்மை யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவர் நஷ்டவாளி அல்ல என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்போ இப்பதான் விஷயத்துக்கு வர்றோம். இந்த நான்கு தன்மைகள் என்ன, எப்படி நான்கு தன்மைகள் என்பது நம்மிடத்தில் இருக்கின்றனவா இல்லையா என்பதை இப்பொழுது ஒவ்வொருவரும் ஆய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றனர். நம்மிடத்தில் இருக்கின்றனவா இல்லையா, பொதுவா சொல்றான் நான் இடத்துல ஈமான் இருக்குது அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஈமானுடைய முழு தன்மை நம்மிடத்தில் இருக்கின்றதா அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஈமானுடைய முழு தன்மை நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை யார் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று சொல்லி காட்டுகின்றானே, அந்த ஹக்கான மூமினாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் இப்ப சிந்திக்கணும். முதலாவதாக அல்லாஹ் தஆலா இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஈமான் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஈமான் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு அவரவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு, அவர் எந்த நோக்கத்திலே கேட்கின்றாரோ அந்த நோக்கத்திற்கு தக்கவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லி இருக்கின்றார்கள். பொதுப்படையாக சொல்லுகின்றார்கள், ஒரு தடவை சொன்னார்கள், அல் ஈமானு பிலும் வஸபுன ஷோபா, ஈமான் என்பது எழுபதே சொச்சம் கிளைகளை உடையது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எழுபதே சொச்சம் கிளைகள் உடையது ஈமான் என்பது ஒரு மரம் என்று வைத்துக் கொண்டால் அது இனிமை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கஷஜரத்தின் பையிபத்தின் என்பதாக சொன்னார். இந்த இனிமையான கலிமாவுக்கு உதாரணம் இருக்கின்றதே, அது மனமான இந்த கலிமாவுக்கு உதாரணம் கஷஜரத்தின் பையிபா, மிக மனமுள்ள அழகிய இனிமையான ஒரு மரத்தை, நல்ல வளமுள்ள ஒரு மரத்திற்கு ஒப்பானது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். அதே போன்று ஈமான் என்பது ஒரு மரம் என்று சொன்னால் அந்த மரத்திற்கு எழுபதே சொச்சம் கிளைகள், எழுபத்தி ஏழு, எழுபத்தி மூணு, எழுபத்தி அஞ்சு, எழுபத்தி ஏழு, எழுபத்தி ஒன்பது, எழுபதே சொச்சம் என்று பிலோம் என்று சொன்னால் எழுபதே சொச்சம், அந்த சொச்சம்ங்கிறது எவ்வளவு, மூணா அஞ்சா நாலா ஏழா எட்டா ஒன்பதா அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது. எழுபத்தி ஏழு என்பதை பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க, எழுபத்தி ஏழு கிளைகள் இருக்கின்றனது அந்த மரத்துக்கு, எழுபத்தி ஏழு கிளை, எழுபத்தி ஏழு கிளை என்று சொன்னால் எழுபத்தி ஏழு தன்மைகள் அப்படின்னு அர்த்தம். அந்த மரத்தை போன்றவன் அவனுக்கு எழுபது எழுபது சொச்சம் தன்மைகள் இருக்க வேண்டும். அவன் எழுபது சொச்சம் தன்மைகளும் பரிபூர்ணமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் பரிபூர்ணமான மூமின் என்பதாக சொல்லப்படும். சரி, இப்ப இதுல ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ருஸுலி, சரி, அந்த எழுபது சொச்சத்தை மூன்று விதமாக பகுத்து இருக்கின்றார்கள். எழுபது சொச்சம் அந்த செயல்களை மூன்று விதமாக பகுத்து இருக்கின்றார்கள். ஒன்று கல்வி, கல்பை சேர்ந்த அமல், அமாலுல் கல்ப், கல்பை சேர்ந்த அமல்கள், மனதை சேர்ந்த அமல்கள். இரண்டாவது அமாலுல் லிசான், நாக்கை சேர்ந்த அமல்கள். மூன்றாவது அமாலுல் பதன், பதனி, உடலை சேர்ந்த அமல்கள், இந்த கல்பை சேர்ந்த அமல்கள் இருக்குது பாருங்க, அது 30. நாக்கை சேர்ந்த அமல்கள் 7, உடலை சேர்ந்த அமல்கள் 40, இப்ப 77. இன்னொரு ஹதீஸ்ல 69 என்பதாகவும் இருக்குது. இதை ஒன்னுக்குள்ள சேர்த்தும் சொல்லலாம், ஒன்றை இரண்டாகவும் சொல்லலாம், அல்லது இரண்டை ஒன்றாக்கியும் சொல்லலாம். சில இடங்கள்ல அப்படி வரும் அந்த கருத்து, அது உதாரணம் பின்னால வரும்போது நான் சொல்றேன். அதனாலதான் ஒரு ஹதீஸ்ல 69 என்று இருக்கின்றது, 60 சொச்சம் என்று இருக்கின்றது, 70 என்று இருக்கின்றது, 77 என்பதாக இருக்கிறது, 70 சொச்சம் என்பதாக இருக்கின்றது. இப்ப நாம சொன்னது 77 கணக்கு வச்சுக்கோ. இதுல முதல்ல நம்ம ஸ்கூல்ல, அதாவது மக்தபுகள்ல, ஆரம்ப கல்வி கூடங்கள்ல நம்ம படிச்சிருக்கிற உஸ்தாதுகள்ட்ட ஆமன்து பில்லாஹி, ஈமானுடைய பரல்கள் 7. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத் என்பதாக படிச்சிருக்கோம். அதுக்குள்ள விளக்கத்தை நம்ம காரணம், ஈமான் கொள்றது அப்படி நம்பிக்கை கொள்றது, ஈமான்னா உறுதி கொள்றது, நம்பிக்கை கொள்றது. இந்த நம்பிக்கை கொள்றதுல பல படித்தரங்கள் இருக்குது. ஒன்னு பொதுமக்களுக்குரிய ஈமான் ஒரு வகை இருக்குது. பொதுமக்களுக்குரிய ஈமான் அப்படின்னு சொன்னா கல்வி அறிவு இல்லாதவங்களா இருக்கிறாங்க, மார்க்கத்தினுடைய அறிவு இல்லாதவங்களா இருக்கிறாங்க, சரியான அறிவு இல்லை. அவங்க பொதுவா முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு ஈமான் கொள்றது. அப்படியே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு உஸ்தாத் சொல்லி கொடுத்தாரு, எங்க அம்மா அத்தா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, அதை படிக்க நம்பிக்கிறது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு எந்த விதமான மனைவியும் கிடையாது, மக்களும் கிடையாது, அவன் தூங்க மாட்டான், சாப்பிட மாட்டான், அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாங்க, அதை அப்படியே நம்பிக்கிறது. எனக்கு வயசாச்சு, கொஞ்சம் அறிவு வந்துருச்சு, பருவம் அடைந்த பின்னால் நான் என்ன பண்ணு கேட்டா, அவங்க சொல்லி கொடுத்தது சரிதானான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். கொஞ்சம் அறிவு வந்துச்சு, ஆராய்ச்சி பண்ணணும். அல்லாஹத்தாலா ஒருவன் சொன்னாங்களே எப்படி அப்படின்னு சிந்திச்சுப்பாரு. மத்தவங்க எல்லாம் 2-3 கடவுளை வணங்குறாங்களே, பல தெய்வங்களை வணங்குறாங்களே, அது பொய்யா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். பருவம் அடைந்த அறிவுள்ள ஒவ்வொருவரும் இப்படி சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் அறிவு கூட இருந்துச்சு, தீனுடைய அயல்மை கொஞ்சம் அதிகமா படிச்சுக்கிட்டாரு, இன்னும் கொஞ்சம் அதிகமா சிந்திக்கணும், அந்த சிந்திப்பில் அல்லாஹத்தாலா ஒருவன் தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய தலாயல்கள், ஆதாரங்களை தேடி அந்த ஆதாரங்களை கொண்டு அவர் சிந்திக்கணும். ஆதாரங்களின் மூலமாக அல்லாஹத்தாலாவை ஈமான் கொள்ளும். இதுக்கு இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு வீட்டுல, தூரமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறான், ஜெயிதுங்கிற ஒருத்தர் இருக்கிறான், உள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான். ஜெயிது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சிட்டு தெரிகிறதுக்கு 3 விதமான வழிகள் இருக்கின்றன. ஜெயிதுங்கிறவ அந்த வீட்டுல இருக்கிறானா அப்படிங்கிறதுக்கு 3 விதமான வழிகள். நான் இங்க உட்காந்துக்கிறேன், ஒரு ஆளை போய் அனுப்பி அந்த வீட்டுல ஜெயித் இருக்கானு பாத்துட்டு வான்னு சொல்றேன். அவன் போய் பாத்துட்டு வந்து, ஆமா ஜெயிதுங்கிறவ அந்த வீட்டுல இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்றான். இப்ப நான் நம்பிக்கிறேன். இதுதான் பொதுமக்களுடைய ஈமான், அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, நான் நம்பிக்கிட்டேன். ஜெயித் இருக்கிறான்னு சொன்னதை நம்பிக்கிட்டேன். ரெண்டாவது வகை என்னன்னு கேட்டா, நானே அங்க போறது, அந்த வீட்டுக்கிட்ட போறேன். வீட்டுக்கு பக்கத்துல போன உடனே அந்த ஜெயிதுடைய குரல், அவனுடைய சத்தம் உள்ள இருந்து கேக்குது. ஜெயிதுடைய சத்தம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து கேக்குது. வீட்டுக்குள்ளேயே நான் போகாம வெளியே இருந்துட்டே, ஜெயித் இருக்கிறான், சத்தம் கேக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதை போன்று சில ஆதாரங்களை கொண்டு, சில தலாயில்களை கொண்டு அல்லாஹத்தாலாவை விளங்குறது தன்னுடைய அறிவை வைத்து. மனிதன் பருவம் அடைந்த உடனே இந்த வானத்தை பார்க்கறான், பூமியை பார்க்கறான், மற்ற பொருள்களை பார்க்கறான். இந்த பொருள்கள்லாம் ஒரு சிருஷ்டிகர்த்தா, படைக்கக்கூடிய ஒருவன் இல்லாமல் உண்டாகாது என்ற இந்த தெளிவான வெளிப்படையான இந்த ஆதாரங்களை வைத்து அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது அந்த ஜெயிதை வீட்டுக்கிட்ட போய் விளங்குறத போல, இந்த வெளிப்படையான சத்தத்தை கேட்டவுடனே, இந்த ஆதாரங்களை பார்த்தவுடனே, வானம் பூமி இதை இவற்றையெல்லாம் பார்த்தவுடனே அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு விளங்கிறது. இதே போல ரெண்டாவது தரத்தை போன்று. மூன்றாவது, இவன் போறவன் வீட்டு கதவை தட்டி வீட்டுக்குள்ளேயே போறான். வீட்டுக்குள்ள போகும்போது அங்க பல நபர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் இல்ல பல நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவன் யாரை தேடி போறானோ அந்த நபரும் அங்க இருக்கிறார், அந்த ஜெயிதுங்கிறவனும் உள்ள இருக்கிறான். இப்ப உள்ள போய் ஜெயித கண்ணால பாக்குறான், ஆனா பல நபர்களுக்கு மத்தியில பாக்குறான், பல நபர்களுக்கு மத்தியிலே பாக்குறான் அந்த ஜெயித. இந்த மூணாவது தரத்துல உள்ளதான் உலமாக்களுடைய ஈமானை, அவர்கள் ஆதாரத்தை இன்னும் துருவி ஆராய்ந்து கொஞ்சம் அருகில போய், ரொம்ப கிட்ட போய் அந்த ஜெயித பாக்குற மாதிரி அல்லாஹு தாலாவை தங்களுடைய ஞானத்தின் மூலமாக கண்டுகொள்வது. ஞானத்தின் மூலமாக, வெளிப்படையாத பார்க்க முடியாது, அல்லாஹ் தான் பார்க்க முடியாது உலகத்துல. அதனால ஞானத்தின் மூலமாக அல்லாஹுடைய நிலையை கண்டுகொள்வது, அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கறது தெளிவாக தெரிஞ்சு. இது முந்தினதை விட, ரெண்டாவதை விட ரொம்ப உயர்வானது. சரி, அந்த பல நபர்களுக்கு மத்தியில ஜெயித் இருக்கிறான் அப்படிங்கிற ஜெயித் கிட்ட போய், அவன் அருகில் போய் அந்த சைதை தெளிவாக காணக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கி கொள்வது, அது விலாயத்தில் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள். முன்னால சொன்ன அந்த விலாயத்துடையவர்கள் சொல்லிட்டு, அந்த மாதிரி உயர்ந்த அந்தஸ்தில் தங்களுடைய மனதை பரிபக்குவப்படுத்தி அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் சைதை தெளிவாக கண்டுகொள்வதை போன்று அல்லாஹுவை கண்டுகொள்ளுகின்றார்கள் தங்களுடைய மனோசக்தியின் மூலமாக. அதை விட ஒரு உயர்வான ஈமான் இன்னும் தெளிவாக ஜைதுக்கு அருகிலே நன்றாக கிட்டே போய் அமர்ந்து, அவன் அருகிலேயே போய் அமர்ந்து அவனுடன் உரையாடி அவன் இருக்கக்கூடிய நிலையை அப்படியே முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சிலருக்கு. வீட்டுக்குள்ள போறதுலயே மூணு வகை, அவர்கள் யாரு சொல்ல, அவங்க தான் நபிமார்கள். நபிமார்கள் அப்படி ஜைதுடன் எப்படி நெருக்கமாக இருந்து அவனுடைய முழுமையான சூரத்துகளையும் அந்த வடிவங்களையும் தெரிந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களை போன்று நபிமார்கள் அல்லாஹ்வை தெரிந்து கொள்வார். ஆக ஈமான் கொள்வதில் இப்படி பல படித்தரங்கள் இருக்கின்றன. நாம் ஓரளவு அல்லாஹ் இந்த உலகத்தை, உலகத்துடைய இந்த பொருள்களை எல்லாம் வைத்து ஆய்வு செய்து அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்குவே அது ஈமான் உறுதிப்படுவதற்கு காரணமாக. அப்படி ஆய்வு செய்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் அறிவாளிகள் தான். எப்பொழுது பருவம் அடைந்து விட்டோமோ அப்பொழுது அறிவு என்பது நமக்கு முதிர்ச்சி அடைந்து விடுகின்றது, ஓரளவு பக்குவப்பட்ட அறிவாக ஆக்கப்பட்டு விடுகின்றது. அந்த அறிவின் மூலமாக இந்த உல பொருள்களை எல்லாம் பார்த்து நாம் அல்லாஹத்தால இருக்கின்றான் என்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லுகின்றான். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்லுகின்றேன். நல்லா கவனிக்கணும், அஷ்ஹது, நான் சாட்சி சொல்லுகின்றேன், அல்லா இலாஹா, வணக்கத்திற்கு தகுதியானவன் எவரும் கிடையாது, இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர அப்படின்னு சாட்சி சொல்றோம். சாட்சி சொல்றதுனா எதுக்கு சொல்றது? ஷஹாதத்து. ஷஹாதத்னா எதுக்கு சொல்றது? கண்ணால பார்த்ததை சாட்சி சொல்றதுக்கு தான் சாட்சின்னு பேரு. கண்ணால பார்க்காம ஒருத்தன் சாட்சி சொன்னா பொய் சாட்சி சொல்றான்னு அர்த்தம். கண்ணால பார்க்காததுக்கு சாட்சினே பேரு கிடையாது, கண்ணால பார்க்கறதுக்கு தான் சாட்சின்னு பேரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். கண்ணால பார்த்தத போல சாட்சி சொல்றோம். அல்லாஹ்வை நம்ம பார்த்தோமா? நம்ம பார்க்காம எப்படி அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் தான் பார்க்கவே இல்லையே, நம்ம பார்க்காம எப்படி சாட்சி சொல்றோம்? பார்க்காம சொன்னா பொய் சாட்சி ஆயிடுமே. எப்படி சொல்றான் இப்போ அப்படின்னு கேட்டா, இந்த வானம் பூமி உள்ள இந்த பொருள்கள் எல்லாம், வானம், வானத்தில் உள்ள பொருள்கள், பூமி, பூமியில் உள்ள பொருள்கள் அனைத்துமே அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கு நாம் எப்படி அல்லாஹை கண்ணால் கண்டால் உறுதியாகுமோ அதே போன்று இந்த பொருள்கள் எல்லாம் உறுதியாகி காட்டிக் கொண்டு இருக்கின்றன அல்லாஹ் இருக்கின்றான் என்பது. ஆகவே ரசூல் அல்லாஹு தஆலா உண்டு என்பதற்கு அவனை நேரடியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனால் படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதை பார்க்கறது அல்லாஹை பார்க்கறத போலதான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கவில்லை, பார்க்காமே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் இருந்தார்கள் என்பதற்கு வழி வழியாக வந்த தொடர், அவர்களுடைய மொழிகள், அவருடைய ஹதீஸுகள் நமக்கு ஆதாரங்களாக, அந்த ஹதீஸை அறிவித்தவர்கள் ஆதாரங்களாக, ஆதார புருஷர்களாக, பிறகு அதற்கு முன்னால் உள்ளவர்கள், அவர்களுக்கு முன்னால் அவர், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே, தங்களுடைய புகாரியிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த ஹதீஸை யாரிடத்திலிருந்து கேட்டார்கள், அவர் யாரிடத்திலிருந்து கேட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அங்கே ஹதீஸாக இருந்து போய் சேர்கிறது. அதற்கு பெயர் தான் இஸ்னாத் என்பதாக சொல்லுவோம், அறிவிப்பாளரின் தொடர் என்பதாக. அந்த தொடரை நாம் கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து வருவதின் காரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே பார்ப்பதை போன்றுதான். அல்லாஹு தஆலாவும் ரசூலும் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று ஈமான் கொண்டிருக்கின்றோம். பொய் சொல்ல மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வும் ரசூலையும் நேரில் கண்டதை போன்றே நாம் சாட்சி சொல்லுகின்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு யூதன் கொஞ்சம் பணத்தை கொடுத்து வைத்திருந்தான், ஏதோ பொருளை கொடுத்து வைத்திருந்தான். அந்த பொருளை கொடுக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்களிடத்தில் அந்த பொருளை கொடுத்து விட்டு போய்விட்டார், நான் வந்து வாங்கி கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதே மாதிரி அமானிதமாக ஏராளமான பொருள்களை, மற்ற விஷயங்கள், பணங்களை எல்லாம் கொடுத்து வைப்பார்கள். அது பழக்கம் ஆரம்பத்திலிருந்தே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வருவதற்கு முன்னிருந்தே அப்படிப்பட்ட பழக்கம் மக்களிடையே இருந்தது, நம்பிக்கையாளர் என்ற அடிப்படையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பொருளை கொடுத்து விட்டு அவன் போய்விட்டான். பிறகு அந்த யூதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிப்பதற்காக இதனை செய்கின்றான். யாருமே இல்லாத சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையாக இருந்த ஒரு நேரத்திலே வந்து, நான் அன்று தங்களிடத்தில் கொடுத்த அந்த பொருளை கொடுங்கள் என்பதாக கேட்டான். நபி அவர்கள் கொடுத்து விட்டார்கள், வாங்கி கொண்டு போய்விட்டான். ஆனால் அந்த நேரத்திலே நபி அவர்கள் அந்த யூதனிடத்தில் திருப்பி கொடுத்த நேரத்தில் யாருமே பார்க்கல. பிறகு சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் திரும்ப அதே யூதன் வந்து, நபியே முகமது அந்த பொருளை நான் கொடுத்தேன் அந்த பொருளை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு, என்னப்பா அன்னைக்குதான் வாங்கிட்டு போயிட்டேப்பா நேத்த முந்தானா நீ வாங்கிட்டு போயிட்டே அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல இந்த பாருங்க உங்க முன்னாலதான் எல்லா சகாபாக்களை பார்த்து சொன்னா உங்க முன்னாலதான் நான் கொடுத்தேன் அன்னைக்கு, இப்ப வந்து கேக்குறேன் இல்லைங்கிறாரு, இவ்வளவு பெரிய பொய்யரா இருக்காரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது குற்றம் சுமத்துறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு திகைப்பு ஏற்பட்டது. யா அல்லாஹ் என்ன இது ஒரு சோதனை என்பதாக. நான் உங்கள்கிட்ட பொருளை கொடுக்கும் போது இங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, திரும்ப வாங்கும் போதும் யாருமே பார்க்கல. அதனால நீங்க பொருளை என்ன என்ட கொடுக்கல, நான் வாங்கவும் கிடையாது, நீங்க கண்டிப்பா பொருள் இல்ல நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், சஹாபாக்களுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நம்பிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு மஹப்பத் இருந்தது என்பது நமக்கு சொல்ல வேண்டியது இல்ல. சஹாபாக்களுக்கு சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க இவன் இல்லங்கிறான். உடனே பலரும் எந்திரிச்சாங்க, எல்லாரையும் உட்கார சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு கடுமையான கோபம் அடைஞ்சாங்க. அந்த நேரத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் கடுமையான கோபம். உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்க அன்னைக்கு பொருளை கொடுக்கும் போது நான் பார்த்தேன், திருப்பி வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னாங்க. திரும்ப அவன் கொடுத்த பொருளை திருப்பி கொடுக்கும் அவனுக்கு யூதனுக்கு இப்ப அதிர்ச்சி, இவர் எங்கேயாவது மறைஞ்சு கரைஞ்சு பார்த்துருப்போரோ, ஒரு சமயம் ஒளிஞ்சு கிழிஞ்சு வேற இடத்துல உட்கார்ந்து போறோம், நம்ம வாங்கும் போது நம்ம அவரை பார்க்கல போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொன்ன உடனே அவன் யூதன் என்ன பண்ணா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமா நான் பாத்துட்டு கொடுக்கும்போது நான் பாத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் ஓடி போயிட்டான், ஆளே போயிட்டான். போன பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கரே என்ன இது வேலை, அன்னைக்கு நான் அவன் கொடுக்கும் போது யாருமே இல்லை, இங்க நீ பார்த்ததாக சொல்றீங்களா, எப்படி பார்த்ததாக சொல்றீங்க, யார சொல்ல நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும், நீங்க பொய் சொல்லுவீங்களா, இல்ல நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் இல்லையா, தெரியும். இந்த விஷயம் என்ன, இதை விட அற்புதமான ஒரு பெரிய பாரதூரமான விஷயத்தை நீங்க எங்கள்கிட்ட கொண்டு வந்து சொன்னீங்க, அப்ப நாங்க நம்பி இருக்கிறோம், அந்த விஷயத்துல நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நம்பி இருக்கும் போது இந்த விஷயத்திலயா நீங்க பொய் சொல்ல போறீங்க, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து சொன்னீங்க, நாங்க அல்லாஹ் பார்க்கும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னதை வச்சு அல்லாஹ் நாங்க நம்பணும். அதே மாதிரி ஆகிரம் இருக்குது, கியாமத் இருக்குது, கபருடைய வேதனை இருக்கு, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகிரத்தை பற்றி உள்ள விஷயங்களை எல்லாம் இதை விட எவ்வளவோ பாரதூரமான விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க, அதையெல்லாம் நாங்க நம்பி இருக்கும் போது இவன்ட்ட பொருள் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றத நாங்க நம்பாம இருக்க போறோம், அதை எப்படி நாங்க அதவே பார்க்காம நம்பறோம், இதை எப்படி பார்க்காம நம்பாம இருக்க முடியும், அல்லாஹத்தாலாவை நம்ப. இப்படிப்பட்ட ஈமான் நம்மிடத்தில் இருக்கணும். வெறுமனே நம்முடைய உஸ்தாது சொல்லி கொடுத்தாரு, நம்முடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறதுனால மட்டும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. அந்த ஈமான் கொஞ்ச நாள்ல கீழே விழுந்துரும், பலம் இழந்து போயிடும். பலமான ஈமான் வேணும் அப்படின்னு சொன்னா ஆதாரங்களை வைத்து தெளிவு பெறக்கூடிய ஈமான் நம்மிடத்தில் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இரண்டாவதாக ஆமன்து பில்லா, அல்லாஹாலாவை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று நாம் சொல்லுகின்றோம். அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒருத்தன் அப்படின்னு மட்டும் நம்மளா பத்தாது. அல்லாஹுக்கு ரெண்டு தன்மை இருக்கு, ஜாத்து சிஃபாத் அப்படின்னு சொல்லிட்டு, ஜாத்துன்னு சொன்னா இந்த ஃபிகர் அதாவது உள்ளவை, அல்லாஹ் உருவம் இல்லாதவன் ஆனா அவனுக்கு ஒரு ஜாத்து உண்டு, அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லாஹுக்கு கை இருக்கு ஆனா கை எப்படி இருக்குன்னு அந்த தன்மைகள்லாம் தெரியாது. கண் இருக்கும் காது இருக்கும் அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. கண் இருக்குது காது இருக்குது அப்படின்னு சொல்லலாமே தவிர நம்மளை போல கண் இருக்குது காது இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது, கற்பனையும் செய்யக்கூடாது, அது நம்மை போன்று இருக்குது அப்படின்னு கற்பனை செய்யக்கூடாது. ஆக அல்லாஹ் தஆலாக்கு ஒரு ஜாத் இருக்குது, அந்த ஜாத்து அதுதான் அல்லாஹ் என்பது, அந்த ஜாத்துக்கு பேர் தான் அல்லாஹ். ஜாத்தை தவிர அவனுக்கு சில சிஃபத்துகள் இருக்குது, தன்மைகள், அது 99 திருநாமங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்றோம். ஜாத்து இருக்கிறதுனால தான் அந்த சிஃபாத் இருக்க முடியும். ஆக ஜாத்தையும் ஈமான் கொள்ளணும், சிஃபாத்துகளையும் ஈமான் கொள்ளணும். அல்லாஹாலாவுடைய ஜாத் இருக்குதுன்னு மட்டும் ஒருத்த ஈமான் கொண்டுட்டு அல்லாஹால ஹஃபாரா இருக்கிறான், சத்தாரா இருக்கிறான், கரீமா இருக்கிறான், ஜப்பாரா இருக்கிறான், கஹாரா இருக்கிறான் அப்படிங்கிற அந்த 99 திருநாமங்கள்ல ஏதாச்சும் ஒன்ன மறுக்கிறாரு அல்லது பலதை மறுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். அல்லாஹாலா ரொம்ப கிருபையாளனா இருக்கிறான், இல்ல இல்ல அல்லாஹுக்கு எங்க கிருபை இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அல்லாஹ் கட்டி ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஆக சிஃபாத்துகளையும் ஈமான் கொள்ளும், ஜாத்தை எப்படி ஈமான் கொள்ளுமோ அதே மாதிரி சிஃபாத்துகளையும் ஈமான் கொள்ளும். சரி, இப்ப அந்த ஜாத் இருக்குது பாருங்க, அல்லாஹாலாவுடைய ஜாத் என்ற அந்த உள்ளமை, உள்ளமைன்னு தமிழ்ல சொல்லலாம், அதாவது இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம். அது அழியாது எப்பொழுதுமே, ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடிய பொருள். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, எப்பொழுது தோன்றினான் என்று சொல்லவும் முடியாது, அவனுக்கு இனிமேல் அழிவு என்பது உண்டா அதுவும் கிடையாது. லா அசல் வலா அபது, ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது என்ற நிலையில் உள்ளவன் தான் அல்லாஹ் என்பவன். ஆக அல்லாஹ் என்ற அந்த ஜாத் இருக்குது பாருங்க, அது கதீம் பூர்வீகமானது,
அவனுக்கு அசல் என்பது கிடையாது, அசல் என்பது கிடையாது, ஆதி என்பது கிடையாது, ஆரம்பம் என்பது கிடையாது. அவன் பூர்வீகமானவன். எந்த காலத்திலிருந்து இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எந்த காலத்தில் இருக்கிறான், எதிலிருந்து இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே உள்ளவன் அவன். அதனால அவனுக்கு பேர் கதீம், பூர்வீகமானவன் அப்படின்னு. அல்லாஹுவை தவிர மீதி உள்ள எல்லா பொருள்களும் ஆலம் என்ற இந்த பிரபஞ்சம் முழுவதும் விஞ்ஞானிகளால் இன்னும் கண்டுகொள்ளப்படவில்லை இந்த ஆலம் என்பதை. இந்த பிரபஞ்சம் யூனிவர்சல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பேரண்டத்திற்குள்ள உள்ள எல்லையே இன்னும் கண்டுகொள்ளவில்லை விஞ்ஞானிகள். எவ்வளவோ தூரம் அவனுடைய அறிவு போயிடுச்சு, ஆனா இந்த யூனிவர்சலுடைய எல்லை எங்க இருக்குது அப்படின்னு கண்டுகொள்ள என்ன. அதுக்கு மேல ஏழு வானம் இருக்குது, லவ் இருக்குது, கலம் இருக்குது, அரிசி இருக்குது, குருசு இருக்குது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. வானம்ங்கிறது இந்த யூனிவர்சலுக்குள்ள கிடையாது, அது அதுக்கு அப்பால் உள்ளது, அதற்கு அப்பால் உள்ளது. அப்படித்தான் நம்ம கணக்கு போடணும். ஏன்னு கேட்டா இந்த யூனிவர்சல் என்பதை, இந்த பேரண்டத்தை பற்றி உள்ள விஷயங்களை விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இதுவெல்லாம் பல கோலங்கள் உடையது, பல கேலக்சிகள் உடையது, பல ஆலங்கள் உடையது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆக இந்த ஆலம் என்ற இந்த பிரபஞ்சம், ஆலம் என்று சொன்னால் மாசிவ் அல்லா, அல்லாஹை தவிர மீதி உள்ள எல்லா பொருள்களும் ஹாதிஸ், புதிதாக படைக்கப்பட்டவை. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் கதீம், பூர்வீகமானவன். குண்டு கன்சம் மஹ்பியா, இந்த விஷயங்கள்லாம் சொல்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆலிம்கள் வரங்க அவங்க ஏதாச்சும் அந்த நோக்கத்துக்கு சில நேரங்களில் சொல்லிட்டு போயிடுவாங்க. இது சொல்றது அநேகமாக கம்மியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா, ஈமான் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு விளங்கிக்கிறது. அல்லாஹை பற்றி ஈமான் கொடுறதுனா என்ன அப்படிங்கிறது. ஆக அல்லாஹத்தால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹத்தால சொன்னதாக, குண்டு கன்சம் மஹ்பியா, நான் மறைக்கப்பட்ட மறை பொருளாக இருந்தேன். குண்டு கன்சம் மஹ்பியா, ஃபஅஹபப்து அன் உஅரஃப, நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். அதாவது என்னை பற்றி மஹ்லூகாத்துகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். ஆகவே இந்த படைப்பினங்களை படைத்தேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அல்லாஹுத்தாலா கதீமானவன், அவனை தவிர மீதி உள்ளவை அனைத்தும் புதியதாக படைக்கப்பட்டவை. சரி, இப்பொழுது கதீமான அந்த அல்லாஹுத்தாலா புதிதாக படைக்கப்பட்ட இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்திற்குள்ள எந்த இடத்திலையும் கிடையாது, அல்லாஹால கிடையாது. பின்ன அல்லாஹ் தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான், அரிசில இந்த இதுல அரிசின் மீது சமமாகிவிட்டான் அப்படின்னு அல்லாஹால அர்ஷிஸ்தவா அப்படின்னு சொல்றான். மூமினான மனிதனுடைய கல்வி இருக்குதே, அது அல்லாஹாலாவுடைய சிம்மாசனம் அப்படின்னு சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹாலாவுடைய அந்த ஜாத் இருக்குது பாருங்க, அது எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது, எங்க இருக்கணுமோ அது அங்கேதான் இருக்கு. அதை விட்டு வேற இடத்திற்கு இந்த ஹாதிசான, இந்த புதிதாக படைக்கப்பட்ட இந்த பேரண்டத்திற்குள்ள, இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்திற்குள்ள எந்த இடத்திலும் வர முடியாது அல்லாஹத்தாலா, எந்த இடத்துக்கும் வர முடியாது. பிறகு அல்லாஹத்தாலாவுடைய குதிரத்தும் அல்லாஹத்தாலாவுடைய இல்மும், அவனுடைய இல்மும் குதிரத்தும் எல்லா இடத்திலும் சார்ந்து இருக்கின்றன. அவனுடைய இல்மும் குதிரத்தும் இருக்குது, அவனுடைய அறிவும் அவனுடைய ஆற்றல். நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இந்த நிலையை, என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவையும் அல்லாஹத்தாலா அறிந்திருக்கின்றான் என்று பொருள். நான் எப்படி பேசுறேன், இப்ப என்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்குது, என்னுடைய குடலுக்குள்ள இருக்குது, யாருக்குமே தெரியாது, அல்லாஹத்தாலாவுக்கு தெரியும். அந்த குடலுக்குள்ள என்ன இருக்குது, என்ன நிகழ்ச்சிகள் நடைபெறுவது பெறுகின்றது என்பதை பற்றி அல்லாஹத்தாலா அறிஞ்சிருக்கிறான். அவன் ஆலிம், ஆலிமுல் கைப், மறைவான விஷயங்களை அறிகிறது. ஆக அல்லாஹத்தாலாவுடைய இல்மு இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அணுவின் மீதும் சார்ந்து இருக்கின்றது. ஒரு கடல், கடலுக்குள்ளே ஒரு பாறை, பாறைக்குள்ளே ஒரு தேரை, அந்த தேரைக்குள்ளே ஒரு அதனுடைய உறுப்புகள், அந்த உறுப்புகளுக்குள்ளே நடைபெறக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹால அறிந்திருக்கிறான். தகுதியான இடத்துல இருக்கிறான், கதீமானவன் கதீமான இடத்துல இருக்கிறான், ஹாதிஸாக படைக்கப்பட்ட இடத்துல கிடையாது என்று நம்பணும். பின் அல்லாஹால பராத்திரவு அந்த இதுலாம் சொல்லுவாங்க, அல்லாஹாலா ஒவ்வொரு நாளும் இரவினுடைய பிந்திய பகுதியிலே முதல் வானத்தின் பக்கம் இறங்கி வைந்து வந்து அடியார்களை பார்த்து அல்லாஹத்தாலா அறைகூவல் விடுகின்றான், சப்தம் போட்டு சொல்லி காட்டு சொல்லுகின்றான், என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் யாராவது ரிசுக்கை தேடுபவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் ரிசுக் அளிக்கின்றேன். யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தருகின்றேன். என்னிடத்தில் ஏதாவது கேட்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹத்தாலா சொல்லுவதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்களே. முதல் வானத்தின் பக்கம் இறங்கி வந்து அல்லாஹத்தாலா இப்படி சொல்லுகின்றான் என்பதா, முதல் பாகத்தின்மைக்கு இறங்கி வர்றது அப்படின்னு சொன்னா அல்ல அங்கிருந்து மேலிருந்து கீழே இறங்கி வர்றதுன்னு அர்த்தம் அல்ல, அப்படி நம்பவே கூடாது. நம்மனா ஈமானுடைய ஈமான்ல பலவீனம் வந்துடும், ஈமான் அல்ல அது. பிறகு அல்லாஹால இறங்கி வர்றான்னு அர்த்தம், அல்லாஹத்தாலாவுடைய ரஹமத்து அடியார்களுக்கு நெருக்கமா வருது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹத்தாலாவுடைய ரஹமத்து அடியார்களுக்கு நெருக்கமாகி வருது அந்த நேரத்தில், தஹஜ்ஜுதுடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் அப்படின்னு பொருள் அது. ஆக அல்லாஹு தஆலாவுக்கு ஜாத் என்று ஒன்று உண்டு. அந்த ஜாத் கதீமானது, ஹாதிசான, இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் அது கிடையாது. பிறகு மாறாக அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்தும் அல்லாஹு தஆலாவுடைய இல்மும் எல்லா பொருளின் மீதும் ஒவ்வொரு அணுவின் மீதும் சார்ந்ததாக இருக்கின்றது. அப்படி நம்ம இப்போ உதாரணமா என்ன எடுத்துக்கிட்டு நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு 10 அடிக்கு அந்த பக்கத்தில் உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவரை பற்றி உதாரணத்துக்காக வேண்டி சொல்றேன், அவரை பற்றி அவர் கருப்பா சேவப்பா அப்படின்னு நான் இங்கிருந்தே தெரிஞ்சுக்கிறேன். அதே போன்று அவரை ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இங்கிருந்தே அதை பயன்படுத்துகின்றேன். இப்பொழுது என்னுடைய குதிரத்தும் என்னுடைய இல்மும் அவர் மீது சார்ந்து இருக்கின்றது. அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் என்பது பற்றியும் அவர் மீது ஏதாவது ஒரு விஷயத்தை பிரயோகிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இங்கிருந்தே செய்ய முடியும். உதாரணமா இப்போ தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது பாருங்க, அது இங்க உட்காந்துக்கிட்டே ஒரு ஒரு பட்டனை தட்டுறாரு, அங்க ஓடுது, அங்க ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஸ்டேஷனை மாத்துறாரு, இது பண்றாரு, எல்லாம் பண்றாரு, இதை கையில வச்சுக்கிறாரு. இப்ப இங்க இருந்துகிட்டே தான் செய்யறாரு, இப்ப அங்க பக்கத்துல போய் எதுவுமே செய்யல. அந்த பொட்டியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை இவர் கைக்குள்ள இருக்கு. இதே போல அல்லாஹால ரிமோட் கண்ட்ரோல், இந்த ஆழம் முழுவதையும் ஒரு ரிமோட் கண்ட்ரோலின் மூலமாக செயல்பட வைக்கின்றான். அல்லாஹால எங்க இருக்கிறானோ அங்கதான் இருக்கிறான், இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாது என்பதை அல்லாஹுவை பற்றி உள்ள நம்பிக்கை இருக்க வேண்டும்.